நேர்களே, இன்று சிவராத்திரி விரதம். சிவராத்திரி என்கின்ற அற்புதமான இந்த விரத காலத்திலே இந்த நிகழ்ச்சியிலே முதலில் இணைந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்று விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்ற பொறுப்பு என்னிடம் வந்திருக்கிறது. தொடர்ந்து உங்களோடு ஆசிரியர் சின்னையா சிவநேசன் இணைந்து கொள்ள இருக்கின்றார். தொடர்ந்து அவர் கேள்விகளுக்கு பதில் வழங்குவதற்காக இங்கே டாக்டர் லம்போதரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று நேயர்களிடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான கேள்விகள் சிவராத்திரி பற்றியவாக இருக்கின்றன.
அவர்கள் அப்ப செய்யலாம், செய்யும் பொழுது அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ஒரு ரொட்டேஷன்ல இருந்தாலும் ஒரு தரம் வந்தாலும் ஆலய தரிசனம் செய்து முறைப்படி ஆலய தரிசனம் செய்ததை ஊக்குவிக்க வேண்டும். நிச்சயமாக தேவை, இல்லாவிட்டால் குளிக்க போய் சேறு பூசுற மாதிரி. கனி இருப்ப காய்கவர்ந்த பாட்டு என்று சொல்லி ஒரு குரல் இருக்கின்றது. இன்சொல்லுக்கு அவர் சொல்லுவார் வள்ளுவர். அதே மாதிரி கோயில்கள் திருக்கோயில்கள் விதிப்படி ஸ்தாபிக்கப்பட்டு சிவாச்சாரிகள் விதிப்படி பூஜை செய்து கொண்டிருக்க அந்த தரிசனம் அந்த புண்ணியம் இல்லாமல் நாங்கள் சபைகளிலே அடைந்து கொண்டு பாடுவதிலேயோ கூடுவதிலேயோ பயன் குறைவு. கோயில் இல்லாத இடத்துக்கு ஓகே.
இப்ப இன்றைக்கு வந்து நான் இதை குறிப்பா சொல்றதா, நேர்கள் பிள்ளையா விளங்க கூடாது. வழக்கமாக இந்த நாட்கள்ல
முழு நேர பஜனைகள் உண்மை இருக்கிறது, ஆனால் ரொட்டேஷன் வந்திருக்க வேண்டும். அதாவது வந்து ஒரு தரம் என்றாலும் சிவா வழிபாடு ஆலய வழிபாடு செய்திருக்க வேண்டும். சத்யசாய் பாபா சென்று தரிசிக்காத புண்ணிய தலங்கள் எல்லாத்துக்கும் போயிருக்கின்றார். ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கின்றார், கன்னியாகுமரிக்கு போயிருக்கின்றார், காசி விஸ்வநாதரையே போய் தரிசித்திருக்கின்றார் அவர். அப்ப அந்த தன்மை இருக்கின்றது. காசி விஸ்வநாதர் ஆலயத்திலே போய் அந்த லிங்கத்துக்கு முன்பக்கம் பின்பக்கம் என்று தெரியாது, விதிமுறைகள் கொஞ்சம் மறந்து விட்டது. முகலாய ஆட்சியெல்லாம் அப்ப அந்த லிங்கத்துக்கு இந்த பக்கமாகத்தான் முன் பக்கம் இதனம் கூடாகத்தான் ஆக்கள் வந்து வழிபட வேண்டும் சொன்னது சாய்பாபா.
அதன் பிறகுதான் அவர்கள்
இன்றைக்கு அது எனக்கும் தெரியாது எந்த பக்கம். நான் அந்த நேரம் அவர் அணிகலனை எடுத்து கொடுத்து அந்த பக்கம் எடுக்கக்கூடியதாக அணிவித்திருக்கிறார். அதே மாதிரியாக லிங்கத்துக்கு சொட்டுகின்ற அபிஷேக நீர் இருக்கிறதா, அது இன்றும் வரக்கூடிய அபிஷேக நீர் வரக்கூடியதாக ஒன்று போட்டார். அதுக்கென்று அந்த அபிஷேகம் எடுத்துக் கொடுக்கின்ற குடும்பம் இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு அது குண்டகமாக இருக்கப்படாத அதை நிப்பாட்டிட்டார். அப்படி அந்த
ஒரு குடும்பமே அதுக்கென்று
அவர்களுடைய வேலை கண்டையிலிருந்து தண்ணி கொண்டு வந்து சிவலிங்கத்துக்கு மேலே இருக்கின்ற அந்த சொட்டுகின்ற நிரப்புறது.
நான் சென்ற பார்த்தேன், அதுல டாக்டர் நான் கவனித்தேன். அந்த ஆலயத்தில் ஒரு நின்று ஒரு ரெண்டு நிமிடமும் ஒரு நிமிடம் கூட நிக்க முடியாத அளவுக்கு பக்தர்கள் வந்து
கொண்டே இருக்கிறார். அதுல காசி லிங்கத்துக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் கட்டுப்பாடு குறைவு. நீங்க உங்கள் கையினாலேயே தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து பூஜை செய்யலாம். நீங்க போகின்ற நாட்களை பொறுத்தது, புண்ணிய நாட்கள் மற்ற நாட்களில் போகின்ற பொழுது அது வந்து கூடுதலான நாட்களை வைப்பார்கள். அதான் கோயில்களிலே எல்லாம் லிங்கத்துக்கு சில பேர் தாங்களாக அபிஷேகம் செய்கின்ற வழிபாடு செய்கின்ற மரபு இருக்கின்றது இல்லையா, அது உண்மையில ஆகம மரபு அல்ல. ஆனாலும் கோயிலே எல்லா கோயிலும் பார்த்தா காசிலிங்கம் என்று ஸ்தாபித்திருப்பார்கள். இந்த காசிலிங்கத்துக்கு மட்டும் அந்த நாங்கள் எங்கள் கையாலேயே அந்த அபிஷேகம் செய்வதோ பூஜை செய்வதோ அனுமதிக்கப்படலாம். அதுதான் அங்க
இருக்கு.
ஆனா மூலஸ்தான லிங்கத்துக்கு நாங்கள் கைதொட்டுவோம். அதாவது முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன் என்பது சிவாச்சாரியர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு, மற்றவர்களுக்கு கிடையாது. அந்தனர்களிலேயே சிவாச்சாரிய பெருமக்களுக்கு அந்த ஐந்து கோத்திரங்களிலே வந்த சிவாச்சாரிய பெருமக்களுக்கு மட்டும்தான் அது உண்டு. அகஸ்தியர் காஷ்யபர் என்ற ஐந்து மரபு இருக்கின்றது. அந்த ஐந்து மரபிலே வந்த அவர்களுக்கு தான் இருக்கின்றது. அவர் கேட்டிருந்தார் இந்த குலம் என்றால் என்ன, கோத்திரம் என்றால் என்ன கேள்வி என்று வந்திருந்தது. குலம் வந்து பிறப்பினாலே வருவது, இவருடைய குலத்திலே பிறந்தது, அவருடைய குலத்திலே பிறந்தது. ரகுகுல திலகா ராமா என்ற ரகுவம்சத்திலே வர்றார். அவருடைய சரித்திரத்தை காளிதாசன் பாடியிருக்கிறார், அதுக்கு பேர் ரகுவம்சம். ரகுவினர்கள் வந்தது பரத வம்சத்திலே வந்தவர் தான் பாண்டவர்கள் எல்லாரும் அப்படி இருக்கின்றது. அதே மாதிரியாக ராவணை சொல்லியிருந்தார், நீ புலஸ்தியனுடைய பேரன், புலஸ்திய வம்சத்திலே வந்தவன், புலஸ்தியன் என்பது ஒரு பிராமணர் அபுணர் இப்படி வந்தது. இப்படி ஐந்து ரிஷிகளுடைய கோத்திரத்திலே வந்தவர்கள்தான் சிவாச்சாரியார்கள், அவர்கள் மட்டும்தான். அப்ப அந்த குலம் என்பது வேறு, அது பரம்பரையாக. கோத்திரம் என்பது உபதேச வழிவாரது. குலம் என்பது பிறப்பால வரது, கரி தி ஜீன்ஸ். கோத்திரம் என்பது உபதேச வழிவாரது. அந்த உபதேச வழியிலே ஐந்து உபதேச மரபுகளிலே வருகிறவர்கள் தான் சிவாச்சாரியர்.
அவர்களுக்கு அந்த உபதேசம் கிடைச்சிருக்க
வேண்டும், அந்த மரபிலே வர வேண்டும், அந்த மரபிலே வர வேண்டும், அதான் அங்கே இருக்கின்றது. அதான் சொல்லுவார்கள் அதிலேயும் வந்து அந்த நாளிலே வந்து சொல்லிவிட்டு கேட்டால் எப்பவும் ஒரே ஐடியாலஜிக்கு இருந்து கொண்டிருந்தால் அந்த ஐடியா வளர்ச்சி விடாது, செயல்படாது. அதான் அந்த காட்சி போனாலும் ஒரு கோத்திரத்திலே திருமணம் செய்யப்படாது.
இந்த மாதிரி பண்ணும்
போது ஒரே குரு பரம்பரை அந்த கோத்திரத்துக்குள்ள நீங்க திருமணம் செய்யப்படாது. ஏனென்றால் மரபுகள் கலக்க வேணும், வளமுறைகள் கலக்க வேணும், புதிய சிந்தனைகள் புறக்க வேணும். அதுதான் கோத்திரங்கள்ல ஒரே கோத்திரத்தில் கல்யாணம் செய்யப்படாது.
அது பொதுவாக இந்த நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கல்யாணம் பொருத்தம் பார்க்கிறவர்கள் கூட அது சொல்லுகிறார்கள்,
கோத்திரம்
நீங்கள் கோத்திரம் மாறி செய்கிறது நல்லது.
கோத்திரம் அதான் முறை, ஒரு கோத்திரத்துக்கு திருமணம் செய்யப்படாது என்பது விதி
விதி
விதி. அது உண்டு. அப்ப இந்த நிலையிலே இந்த பூஜை செய்வர்கள் என்ன செய்வாங்க, பூஜைக்கு அதிகாரம் இல்லாமல் மற்ற இந்த சிவபுராண பாராயணம் மற்றும் பஞ்சாட்சர நாமஜபம் மந்திரம் எடுத்தவர்கள் மந்திரஜபம் செய்ய வேணும். அனுஷ்டானம் கனவு திருதிச்சு எடுத்திருப்பார்கள், அனுஷ்டானம் செய்யாவிட்டு தினம் இன்றைக்கு நிச்சயமாக செய்ய வேண்டும், அனுஷ்டானம் செய்ய வேண்டும். அதற்குரிய நித்திய அனுஷ்டான விதி எங்களுடைய இணையதளத்திலேயும் இருக்கின்றது. சந்தியா காலம் இருக்கின்றது, அதே மாதிரி அந்த புஸ்தகம் எங்களிடம் இருக்கின்றது. இன்னைக்கு மாலையிலே கூட என்னுடைய வகுப்புகளுக்கு வருகின்ற மாணவர்கள் மற்ற பெரியவர்கள் சமய ரூட்சி எடுத்தவர்கள் இன்றைக்கு அனுஷ்டானம் செய்துதான் அவர்கள் அறிந்ததை தொடங்குவார்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பிரதோஷமும் கூட, பிரதோஷ காலத்திலேயும் ஆலய வழிபாடு முக்கியம். பிரதோஷ காலத்திலே செய்யப்படாத காரியங்கள்ல கணக்கே இருக்குது. அதுல ஒன்று சாத்திரம் படித்தல், அதாவது இந்த மீன்களை படித்தல். ஏனென்று ஆலய வழிபாடு இருக்கிறது, அப்ப அந்த ஆலய வழிபாட்டுக்கு குந்தகம் வரப்படாத என்பதற்காகத்தான் அவர் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு பிரதோஷம் இருக்கின்றது, சிவராத்திரி இருக்கின்றது. அப்ப இன்றைக்கு ஒரு சிறந்த நாள் திருவோண நட்சத்திரம். இப்ப உறவனுக்கு சிவனுக்குரிய ரெண்டு இரண்டு நட்சத்திரங்கள், ஒன்று ஓணம் மற்றது ஆதிரை. இந்த நட்சத்திரங்கள்ல ஆதிரை நட்சத்திரமும் ஓண நட்சத்திரமும் தான் சிவனுக்குரியது. இந்த 21 நட்சத்திரங்களிலே இந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்கு தான் திரு என்கின்ற அடைமொழி, ப்ரீஃபிக்ஸ் திரு என்ற மொழி, திரு திருப்பரணி திரு கார்த்திகை எல்லாம் சொல்லுவதில்லை. இந்த ரெண்டுக்கும் தான் அந்த அடைமொழி இருக்கின்றது.
அது உண்மையிலே ஒரு சிறப்பு.
இன்றைக்கு மிகவும் புண்ணியமான நாள், அது மிகவும் சிறப்பான விஷயம். கனடாவில் நாளைக்கு ஃபேமிலி டே. இப்ப இன்றைக்கு விஜிலாக இருந்தால் நாளைக்கு வேலையை பாதிக்கும், பள்ளிக்கூடத்தை பாதிக்கும் என்று பயப்பட தேவையில்லை. அதை இறைவன் உங்களுக்கு என்று தந்திருக்கிறார். அடுத்ததாக வந்து யோசிக்க வேண்டும் தலைவர், நாங்கள் பிள்ளைகள்ல நாங்கள் படிப்பதற்காக இத்தனை நாள் திருமணத்திருக்கிறோம். வேலைக்காக 12 மணிக்கு வேண்டாம், 12 மணிக்கு போவோம், 2 மணிக்கு வேண்டாம், 2 மணி கிளம்பி போகின்றோம். இரவு முழுக்க முடித்திருந்து வேலை செய்யணும். வேலைக்காக, படிப்புக்காக, பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக என்று தூக்கத்தை எத்தனை அவரை நாங்கள் தியாகம் செய்திருக்கின்றோம். இந்த ஒரு நாள் மகாசிவராத்திரி இழைக்கண்டு இந்த தூக்கத்தை தியாகம் செய்ய வேண்டும். இயலாதவர்கள் அந்த லிங்கோத்தவ காலம் வரையிலும் ஆகுது. லிங்கோத்தவ காலம் 21 அதாவது வதக்கினாவது நிறுத்திருந்து சிவாலய வழிபாடு ஒன்றை கூடுதல் வந்தாலும் செய்து பஞ்சாட்சரத்தை சொல்லி சிவபுராணத்தை சொல்லி வழிபட வேண்டும். போதுமானவர்கள் பூபலம் அவர்கள் வைத்து வழிபடலாம்.
இல்ல டாக்டர், ஒரு கேள்வி நான் யோசிக்கிறேன் என்றால், இப்ப இதுவரைக்கும் நாங்கள் உரிய வரைக்கும் முழித்து விட்டு பிறகு அவர்கள் நித்திர கொள்கிறார்கள், அதை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள
அது அப்படி என்பதல்ல. அதாவது ஒவ்வொருவருடைய இதை நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதிலே உபவாசம் உத்தமம், அதாவது உணவு இல்லாமல் இருப்பது. பாலேனும் நீரேனும் என்பது மத்தினம், இது ஆரோனாவை சொல்வது. பால் நீர் கொடுக்குவது மத்தினம். பழம் என்பது அதமம், பழம் சாப்பிடலாம், அது இயலாதவர்கள். தோசை முதலிய பணிகாரம் என்பது அதமா அதமம், அதை கூடாது என்று சொல்லவில்லை. இயலாதவர்கள் மரியாதை சாப்பிடலாம், இவ்வளவுதான் அவர் சொன்னது. ஆனால் யுவர் சுவாமிகளுடைய வரலாற்றில பார்த்து வந்தால் அவர்கள் முந்தைய ஒரு தோட்டம் அரியாலையில் ஒரு தோட்டத்தில் கூடுவார்கள். சிவராத்திரி சிவதமத்துக்கு முந்தின காலத்திலே அங்கேயெல்லாம் என்ன செய்வார் என்று கேட்டால், அப்ப அவர் வருவார் சுவாமிகள். அங்கே வருகின்ற காலத்திலே நண்பகல்ல சாப்பாடு கொடுப்பினம், அதாவது உபவாசம் இல்லாதாக்கள் ஒரு நேர சாப்பாடு சாப்பிடுறாக்கள் மத்தியானம் சாப்பிடலாம். அந்த விதிமுறை இருக்கு. முதலாவது சொல்லி போட்டார், உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும். அதுகொண்டு அப்ப இதுல வந்து சிவராத்திரி திராத்திலே ராத்திரி 14 நாளிகைக்கு மேல் ஒரு முகூர்த்தம் லிங்கோத்தவ காலம் நான் சொன்ன வந்துட்டு இல்லையா. அப்ப 6 மணி மணி தெரியாதா போடுறதுக்கு 12 மணி உண்டு போடையில. சூரிய அஸ்தமனத்துலதான் இரவு தொடங்குது. சூரிய அஸ்தமனத்தில இருந்து 14 மேல ஒரு முகூர்த்தம், ஒரு முகூர்த்தம் வந்து 2 நாளிகை. அப்ப 14 இருந்து 16 நாளிகை. அப்ப 24 நிமிஷம், 24 நிமிஷம், 48 நிமிஷம் வரையில் லிங்கோத்தவ காலம். அப்ப சிவராத்திரி தினத்திலே ராத்திரி 14 நாளிகைக்கு மேலே ஒரு முகூர்த்தம் லிங்கோத்தவ காலம். அடுத்த சொல்றேன், நீங்க கேட்டீங்களே நித்திரை எல்லாரும் சொல்ல வேணுமாண்டு சாப்பாடுன்னு சொல்லி போட்டேன். 4 ஜாதகம் நித்திரை ஒழிக்க இயலாதவர் லிங்கோத்தவ காலம் நீங்கும் வரைவாயினும் நித்திரை ஒழித்தல் வேண்டும். பாத்தீங்களா, எவ்வளவு பிளெக்சிபிலிட்டி பாத்தீங்களா, உணவுக்கும் பிளெக்சிபிலிட்டி இருக்கு, விஜில் நித்திரை இல்லாட்டியும் பிளெக்சிபிலிட்டி இருக்குது. ஆகவே லிங்கோத்தவ காலம் நீங்கும் வரையிலமாறு நித்திரை அளிக்க வேண்டும். இக்காலத்திலே சிவ தரிசனம் செய்வது உத்தமோ உத்தம புண்ணியம். புண்ணியங்கள்ல 3 வகை உண்டு. சிவராத்திரி விளக்கம் சொன்னால் சிவராத்திரிக்கு பல விளக்கங்கள் உண்டு. அடுத்ததாக வருவோம் சிவராத்திரியுடைய விளக்கம் என்ன உண்டு. சிவராத்திரியுடைய விளக்கத்திலே வந்து பல விளக்கங்கள் அடிமொழிதேடிய வரலாம் இருக்கின்றது. பிரம்மா விஷ்ணு இருவரும் ஜோதியாக தோன்றிய அந்த உரையினுடைய அடி முடிவை தேடுகின்றார்கள். பிரம்மா யார், சரஸ்வதியை பத்தினியாக கொண்டவன், கலை தெய்வத்தை பத்தினியாக கொண்டவன். ஆகவே இவ்வளவு அறிவை நாங்கள் உடைமைப்பொருளாக கொண்டிருந்தாலும் இந்த அறிவால ஆராய்ச்சியால தர்க்கத்தால வாதத்தால இவரையே அறிய முடியாது. You cannot reach the God or know the God, experience the God by your intellectual capacities and analysis. அது வராது. அதான் சாத்திரத்தை ஓதிடற்கு சத்குருவின் தன்வசன மாத்திரைக்கே வாய்க்கு நலன் வந்துருவோம். இவ்வளவு சாஸ்திரங்கள் நூல்களை படித்தாலும் ஒரு சத்குரு வந்து ஒரு வார்த்தை ஒரு மந்திரம் சொன்னா அது போல வேற வரும் வருமோ. ஆர்த்தகடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தீந்துடுவோம். கலர் தண்ணி குடிச்சா தாகம் போயிருமா. அப்ப இவ்வளவு சுபஞான போதும் இவ்வளவு சுத்தி சுபஞான சித்தியோ இவ்வளவு சகோதரனாவோட வந்து கத்தி கத்தி படிச்சு இவ்வளவு வாரணிகள் சொல்லி சொல்லி சொன்னாலும் இந்த ஞானம் வராது. ஒரு குருவுடைய ஒரு வார்த்தைக்குனால வேற ஞானம் படிப்பால வராது. அதுதான் பிரம்மா முடிதேறி அறிய முடியாத விஷயம். விஷ்ணு யார், லக்ஷ்மிபதி. லட்சுமி என்றால் செல்வம், சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியான லட்சுமி. அந்த லட்சுமியை தன்னிடத்தில் கொண்டவன். எங்களுக்கு ஐஸ்வர்யம் என்றால் கணக்கெடுக்கிற செல்வம் மட்டும் உண்டு. அஷ்ட ஐஸ்வர்யம் 8 வீரம் வீரம் இருக்க வேண்டும், விஜயம் புகழ் இருக்க வேண்டும், சந்தானம் பிள்ளைகள் இருக்க வேண்டும், தானியம் தானியம் என்றால் உணவுப் பொருள்கள் அனுபவிக்கும் அந்த உணவு திறமை இருக்க வேண்டும், தனம் தனம் என்றால் உயிருக்க வேண்டும், கஜம் என்றால் மிருகங்கள் கட்டில் அந்த அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் இருக்கின்றன. இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அதாவது உங்களுடைய நல்ல பிள்ளைகளாலேயோ நல்ல புகழாலேயோ படிப்பாலேயோ பதவியாலேயோ வீரத்தாலேயோ பராக்கிரமத்தாலேயோ நாங்கள் என்னுடைய புண்ணிய செயல்கள். Some people say service is the goal. Service is a tool, not the goal. Service is the tool, not the goal. சேவை செய்வது ஒரு ஒரு கருவி, உரை அடைவதற்கு உறவாளியில போவதற்கு சித்த சுத்திக்கு உதவும். ஆனால் அதுதான் கடவுள் என்றல்ல, அது பாடு என்றல்ல. அவை என்ன நீங்கள் உங்களுடைய செல்வத்தை வைத்து இந்த செல்வங்களை வைத்து செய்வாலும் யூ நெவர் ரீச் த காட். அதுதான் விஷ்ணு தேட முடியாதான. இதுலயும் வந்து இந்த அறிவுள்ளவர்கள் தான் குதக்கவாதம் பேசுவார்கள். அதான் இந்த பிரம்மா வந்து முடிவு கண்டே நின்று பொய் சொன்னான் இல்லையா. அதான் சொல்லுவாங்க, மன மாலவியா நான் முகனும் காணா மலையினை. மா கூட தேவையா அறியாத மலை காணா. நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் நாம் அறிவோம். உரை இப்படித்தான் இருக்கின்றது, சமயம் இப்படித்தான் சொல்லுகின்றது, இந்த புஸ்தகம் இப்படித்தான் சொல்லுகின்றது, இந்த சபை இப்படித்தான் சொல்லுகின்றது, இப்படி வருவது அவர் இப்படி வருவார் என்று பல பேர் நாம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா. அவன் மாலவியா நான் முகனின் காணா மலையினை, திருமாலன் நான் முகனின் காணாத அந்த மலை இறைவனை நாம் போல் அறிவோம். எங்களுக்கு தெரியும் அவர் இப்படித்தான் இருப்பார், அவர் இப்படித்தான் கும்பிட வேண்டும், அவர் இப்படித்தான் பார்க்கலாம் என்று எல்லாம் குதிர்கண்டு நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். பொக்கம் என்றால் பரு பொய், பச்சை பொய்,
பொய்யர்கள்
பொய்யர்கள் பொக்கங்களே பேசும். இப்படி சொல்லுவார்கள் இந்த பொக்கங்களை, நல்லா சொல்லுவார்கள் சபகூட்டி இனிக்கு இனிக்கு சொல்லுவார்கள். அவங்க டிஸ்கோஸ் கேட்க நல்ல இனிமையாயிருக்கு. கனவே உடுத்து படுத்து போய் இருந்து கேட்கணும், ஆஹா என்ன அருமையாக சொல்லுகின்றார், என்ன அருமையாக இதுக்கு வியாக்கியானம் செய்கின்றார், என்ன அருமையா கீதை சொல்லுகின்றார், என்ன அருமையா தியானம் சொல்லி தருகின்றார், என்ன அருமையா துரோகம் செய்கின்றார் என்றால் பாலூறு தேங்காய் படிவி பாலும் தீனும் ஊர்ற வாயாலதான் சொல்லுகணும்
சொல்லுகணும்.
அப்ப இனிமையாக சொல்லுவார்கள், இவர்கள் எல்லாரும் போய் சேருவார்கள். ஆனால் ஞானம் கிடையாது. சொல்லுவார்கள் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கிற குருவினை கொல்ல மாட்டார்கள், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். குருடன் குருடன் குருட்டாட்டமாடி குருடன் குருடன் குழி விடுவார். அப்ப உண்மையான ஞானத்தினுடைய பாதை வித்தியாசமானது. அப்ப இந்த லிங்கோத்தவ காலத்தில் இருபது ஒரு தத்துவம், அது ஒரு தத்துவம். இரண்டாவது தத்துவம் சொல்லுவார்கள், உமியம்மையாரே இறைவனை வழிபட்டது சிவராத்திரியில், சக்தியும் சிவனை வழிபடும் காலம். சக்தி சிவனை வழிபடுகின்ற பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுவார்கள், கந்தபுராணத்தில் வருகிறது, உமையம்மையார் என்னுடைய கண்ணை பொத்தினால் உலகம் முழுவதும் இருந்தது சகல காரியங்களும் தம்பித்தன. அதற்கு பிராயச்சித்தமாக அவர் ஒரு இரவு முழுக்க பூஜை செய்தார், அது சிவராத்திரி நாள். அது ஒன்று. அண்ணாமலையிலே இப்படி லிங்கம் தோன்றியனால், ஜோதியாக தோன்றியனால் சிவராத்திரி. இன்னைக்கும் திருவண்ணாமலை இந்தியாவில் இருக்கின்றது. பல பேர் கேட்பார்கள் இது என்ன கதையா? திருவண்ணாமலை செட்டில் டவுன் வோல்கானோ, ஒரு எரிமலை. அந்த காலத்து எரிமலை இப்ப செட்டில் டவுன் பண்ணி இருக்குது. பல எரிமலை ஆக்டிவிட்டி சூமணி தௌசண்ட் செடி இயர்ஸுக்கு முந்தி, ஆகவே அது அழலாக வந்தது உண்மை. இது ஜியாலஜிக்கல் எவிடன்ஸ் பூமியில. அப்ப அழலாக வரவில்லை என்று சொல்ல முடியாது. அது ரெண்டு. அடுத்ததாக சொல்லுவார்கள், இதுல வந்து இந்த புண்ணியங்கள் அவர் சொல்றாருன்னா, இந்த காலத்திலே சிவ தரிசனம் செய்வது உத்தமோத்தம புண்ணியம். உத்தமோத்தம புண்ணியம் என்றால் இந்த சிவ புண்ணியங்கள் இருக்கின்றன, உலக புண்ணியங்கள் இருக்கின்றன. நாங்கள் ரோட்ல போகிற பொழுது டிராபிக் ரூல்ஸ் பார்த்து விட வேணும், பார்க்கிங் ரூல்ஸ் பார்த்து தான் நாங்கள் இந்த வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ண வேணும். அதே மாதிரியாக அது ஒரு வகையான புண்ணியம். அது சொல்வார்கள் இந்த ஊழி தர்மா, உலக புண்ணியங்கள். அடுத்த வகையான தர்மம் இருக்கின்றது வேதிக் தர்மா. வேதிக் தர்மம் சொன்னா வேதம் விதித்தபடி செய்கின்றது. பெற்றோரை பேண வேண்டும், பிள்ளைகளை சரியான இடத்திலே வளர்க்க வேண்டும், கணவன் மனைவியை பராமரிக்க வேண்டும், மனைவி கணவனை பாதுகாக்க வேண்டும், குரு சிஷ்யர்கள் இந்த இரவுகளை சொல்வது வேதிக் தர்மா. இந்த உலக தர்மங்களோ இந்த வேதிக் தர்மங்களோ உங்களுக்கு ஆன்ம விடுதலையை தரா. இதை மேல உலக தர்மம் வந்து உலகத்திலே சுமூகமாக ஒரு பிரச்சனை இல்லாமல் சமூகம் இயங்குவதற்கும் வாழ்வதற்கும் உதவும். எனவே சொல்லுவார்கள், சமயம் இன்னத்துக்கு போட்டால் ஒரு சமூகம் ஒழுங்கா இயங்குறதுக்கு. ஆனா அது அல்ல, அது சமயத்தின் பேசிக் உலக தர்மத்துக்கு தான் அது. அதுக்கு மேலே வேதிக் தர்மா இருக்குது. வேதிக் தர்மா என்றால் தன்னை மையமாக கொள்ளாமல் மற்றவர்களை முன்னிலையில் வைத்து செயற்படுகின்ற தர்மம் வேதிக் தர்மம். குரு சிஷ்யன், தந்தை பிள்ளைகள், தாய் பிள்ளைகள், கணவன் மனைவி எங்கேயும் மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தன்னை அடுத்த நிலையிலே வைத்துக் கும்பிடுவது, அது வேத புண்ணியங்கள், வேதிக் தர்மா. மூன்றாவது தர்மா இருக்கிறது இதுதான் இறை தர்மா, சிவதர்மா, சிவபுண்ணியம். அங்கே இறைவனுக்கு முன்னிலை முதலிது, மற்றவர்களுக்கு இரண்டாவது இடம், தனக்கு கடைசி இடம். சத்யசாய்பாபாவுடைய கடைசி ஆண்ட காலத்திலே பல நாடுகளிலிருந்து மாணவர்கள் பல பேர் போனார்கள். இப்ப கனடாவில் இருந்து போயிருந்தார்கள். அவருக்கு ஒரு டென் கோட்ஸ் வந்து அவர்கள் நாங்கள் இதை ஒழுகுவோம் என்று சொல்லி கையெழுத்து வைத்து அவருக்கு கொடுத்தார்கள். சத்யசாய்பாபாவுடைய கடைசி ஆண்டிலே மிகவும் பெருமைக்குரிய விஷயம், மாணவர்கள் அதிலே ஒரு கட்டளை என்று கேட்டால், நான் என்னுடைய வாழ்க்கையிலே இறைக்கு முதலிடத்தையும் மற்றவர்களுக்கு இரண்டாவது இடத்தையும் எனக்கு கடைசி இடத்தையும் கொடுப்பேன். அதுதான் இந்த உலக தர்மம், வைதீக தர்மம், மற்றது சிவ தர்மம். ஆகவே இந்த சிவபுண்ணியம் என்பது இந்த சிவ தர்மத்தை பொறுத்தது. இந்த சிவ தர்மத்தில்தான் இந்த சிவபுண்ணியம் நடக்கின்றது. ஆகவே இந்த சிவராத்திரியிலே சிவ தரிசனம் செய்வது சிவபுண்ணியம். இது தேர்ட் கேட்டகரியோ தர்மம். அப்ப சிவராத்திரிக்கு அடுத்த விளக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கதை ஒன்று இருக்கின்றது. யாரு வேடகருவன் வேட்டைக்கு சென்றான். அன்று இரவு அவனுக்கு அகப்படவில்லை என்றும், அவனுடைய நீர்மலை அருகில் ஒரு பீங்க மரத்திலே ஏறி அமர்ந்து கொண்டான். தாகத்துக்கு பருவதற்காக ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான். தண்ணீர் குடிப்பதற்கு விலங்குகள் நான் இரவிலே வந்தால் அதை அந்த இது அன்றைக்கு விடுத்தலாம் என்ற நோக்கத்திலேயே அவன் இருக்கிறான். அவனுக்கு சிவனும் தெரியாது, ஜோதிகளும் தெரியாது. அவனுக்கு வைத்த பூசி பசி. அவனை ஏறி இருந்தபோது அவன் தூக்கம் பெறாமல் இருப்பதற்காக இந்த வீங்க மலைகளை பறித்து கீழே போட்டுக் கொண்டிருக்கிறான். விடக்கல அந்த தண்ணீரும் சிந்துப்பட்டு கீழே விழுகின்றது. இந்த வீங்க மலையும் தண்ணீரும் அந்த கீழே மரத்தின் இருக்கிற சிவலிங்கத்துக்கு விழுகின்றது. அது அவனுக்கு சிவ பூஜையாகின்றது, சிவ பூஜையாகின்றது. அந்த காலையிலே அவன் சிவகதி வைப்பான் என்று சிவருகிறது. சிவராத்திரி புராணத்திலே இருக்கின்றது. சிவராத்திரி புராணத்தை தமிழில் அருமையாக பாடியிருக்கின்றார் சுன்னாகம் ஸ்ரீ வரவராஜ பண்டிதர். நூக உண்மைக்கு பெற்றோர்கள் எடுத்து அதை ஓத வேண்டும், தாவிக்க வேண்டும். இது வழக்கொழிந்து போகின்ற ஒரு நூல். இந்தியாவிலே இது பெரிய பெருமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப சிவராத்திரி புராணம் சுன்னாகம் வரவராஜ பண்டிதர் எழுதினது. அதே மாதிரியாக பிள்ளையார் கதையையும் கூட அவர் அருமையாக எழுதியிருக்கின்றார். அதெல்லாம் பிள்ளையார் கதை காலத்திலே பாராயணம் பண்ணக்கூடிய ஒன்று. இதுவே இந்த வரலாறு வருகின்றது. இந்த வரலாறு என்னன்னா சிவ புண்ணியத்துக்குரிய முக்கியத்துவம். மூன்று வகையான த்ரீ லெவல் ஆஃப் தர்மாவில சிவபுண்ணியம் மேலானது. அந்த வேதனைக்கு சிவனுடைய சிந்தனையும் இல்லை, இதுவும் இல்லை. அவன் பூஜை செய்யணும் யோசிக்கவும் இல்லை. அவன் செய்வதே சிவபுண்ணியமாகிறது. அவன் சிவனுக்கு செய்கின்றான். அது எப்படி சிவபுண்ணியமாகும் என சொல்வார்கள், ரெண்டு இன்டென்ஷனலா செய்கிறது, மற்றது அன்இன்டென்ஷனலா செய்கிறது. அன்இன்டென்ஷனலாக செய்தான், அதுக்கு பூர்வமான சிவபுண்ணியம் என்று சொல்வார்கள். He was not intended, but he did that in the same day. அவ்வளவு மகனியான நாள் இன்றைக்கு அபத்துபூர்வமாக செய்கின்ற அன்இன்டென்ஷனல் சிவபுண்ணியத்தைக்கு அவ்வளவு பலன் என்றால் இன்டென்ஷனாக செய்தால் அவ்வளவு இருக்கிறது. அதுதான் சிவபுண்ணியத்தின் முக்கியத்துவம். சிவராத்திரியின் முக்கியத்துவம் பார்த்தீங்களா, ஒவ்வொன்று சொன்னோம், போனவரை சொன்னோம், இது மனோநாசம், மனோநிகிரகத்துக்குரிய நாள். ஏனென்றால் சந்திரன் வந்து ஜாதகத்திலே மனத்தை குறிக்கும், வளர்ந்து தீர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த மனத்தை நாசம் பண்ணுகின்ற, மனோநிகிரகம் பண்ணுகின்ற தியானங்கள் தேய்பிரை காலத்திலே 14-15 நாட்களும் நடக்க வேண்டும். 15 நாட்கள் பிரதோஷம் வரும், திரியோதசி. 14 நாள் சவுத்தசியில சிவராத்திரி வருகிறது. அந்த நாட்களில் செய்கின்ற தியானம் ஜபம் வந்து என்னுடைய மனோ நிகிரகம் மனோநாசத்துக்குரிய என்னுடைய ஆத்ம நிலையிலே அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். இது சிவராத்திரிக்குரிய அடுத்த விளக்கம். நான்கு விதமான தத்துவ விளக்கங்களை சொல்லியிருக்கின்றோம். இதிலே பாரத நாளுடைய வசனத்திலேயே நின்று நிற்கின்றோம் என்று சொன்னார். இக்காலத்திலே சிவதரிசனம் செய்வது உத்தம உத்தம புண்ணியம். உத்தம உத்தம என்றால் மிகவும் சிறப்பான புண்ணியம். இச்சிவராத்திரி உறவன் சைவ சமயங்கள் யாவராயினும் ஆவசியகம் அனுஷ்டிக்கத்தக்கது என்றால் நிச்சயமாக இந்த சிவராத்திரி உறவத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது முதலாம் விரதம் என்றால் என்ன என்பதை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த விரதத்தினுடைய வழிமுறை என்ன, விதிமுறை என்ன, எங்கே இந்த விதிமுறைகள் இருக்கின்றன, இத்தனை வகையான சிவராத்திரிகள் இருக்கின்றன, இவற்றை அனுஷ்டிக்கின்ற முறைகள் என்ன, இவனுடைய தத்துவ விளக்கங்கள், அதாவது மனோநாசம், மற்றது ஒரு கல்வியாலும் செல்வத்தாலும் அடைய முடியாத தன்மை, மற்றது சிவபுண்ணியங்களுடைய சிறப்பு, இந்த மூன்று வகையான வைதி உலக தர்மம், வேத தர்மம், மற்றது சிவ தர்மத்திலே சிவபுண்ணியங்களுடைய சிறப்பு, அதுவும் என்னுடைய அன்னிந்தனா செய்கிறார்கள் வர சிறப்பு, இந்த காலத்தில் செய்கின்ற நித்திய நிலத்தில் செய்கின்ற மந்திர ஜபம், நாம ஜபம், சூத்திரம், பஜனை அவைக்குரிய பலன்கள், இந்த காலத்திலே ஆலய வழிபாடு மிகவும் முக்கியம், மறக்கக்கூடாது. ஆலய வழிபாடு மிகவும் முக்கியம். அமைப்புகள் சங்கங்களுடைய பஜனைகள் கூட்டங்கள் அதுகள்ல ஆலய வழிபாட்டை அது அனுசரித்து அதுக்கிடையில போய் உட்கார்ந்தாலும் ஆலய தரிசனம் செய்து விட்டு வரக்கூடிய அளவிலே அவர்களை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் இந்த சிவராத்திரிக்குரிய வழிபாட்டு முறைகள். இதில் அன்பர்கள் யாராவது ஏதாவது கேள்விகள் வினாக்கள் இருந்தால் வந்து கலந்து கொள்ளலாம்.
நேரில் வந்து வந்து போனாலும் நான் உங்களை இடைநிறுத்த விடும்ப இல்லை. அதனால் நேரில் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கேள்விகளோடு வரலாம். இப்போது உங்களுக்காக அந்த நேரம் ஒதுக்கப்படுகிறது. இப்ப இங்க ஒரு நேர் வந்து டாக்டர் கேப்பாங்க அவரே. வணக்கம்.
வணக்கம் இருவருக்கும்.
வணக்கம்.
வணக்கம்
டாக்டர். எனக்கு ஒரு கேள்வி, இப்ப சிவராத்திரிக்கு இந்த இரவைக்கு முழித்திருந்தால் நாளைக்கு பகல் நித்திர கொள்ளலாமா? சில நாளைக்கு ஓய்வெடுத்து அடுத்த நாள் பகல் முழுக்க நித்திர கொள்ளுகிறார்கள், அது சரியா? அல்லது அடுத்த நாள் இரவுக்கு தான் நித்திர கொள்ள வேண்டுமா?
அடுத்த நாள் இரவு நித்திரை கொள்வதுதான் சிறப்பு உத்தமம். இங்கே சொன்னோம் சிவராத்திரியிலேயே நித்திரை கழிக்க வருகிறார்கள். அந்த லிங்கோற்ப காலம் முடிந்த பிறகு இன்றைக்கு நித்திர கொள்ளலாம். சரி, கால வரைக்கும் முடித்தவர்கள் அடுத்த நாள் இரவு நித்திர கொள்ளவும் உத்தமம். உத்தமம் அதுல இன்னொரு விடுதலை இருக்கிறது. அந்த நாங்கள் எங்களுக்கு போலாம் தெரியும், இரவுல தான் நித்திர கொள்ள தெரியும். எங்களுடைய பாரம்பரிய மரபிலே மத்தியானத்துக்கு பிறகு ஒரு தூக்கம் இருக்கிறது, பகல் தூக்கம். இப்பெல்லாம் மறந்து போன ஒன்று எல்லாருக்கும் கிடையாது. ஆலயங்களை பார்த்துக்கிட்டால் நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது எந்த ஆலயத்துக்கு போனாலும் மத்தியான பூஜைக்கு பிறகு 4 மணி வரைக்கும் ஆலயம் நடைபெறலாம். முழு காலம் இந்தியாவில் சைவ திருமடங்களுக்கு போனாலும் அந்த பன்னெண்டு மத்தியான முன்பு வரது, பின்னர் 4 மணி வரைக்கும் அது ஓய்வு காலம் அந்த இது இருக்கிறது. ஆகவே இரவு வரைக்கும் முடிக்கிறார்கள், இந்த ஓய்வு காலம் வரைக்கும் என்றாலும் முடிச்சிருந்து அதை செய்யலாம். அப்ப ஒவ்வொரு விலைகள் உங்களுக்கு சிறப்பு முழுக்காலம் முடித்திருந்து அடுத்த நாள் இரவு நித்திர கொள்வது அதான் சிறப்பானது. தீராளர்கள் அவர்களுடைய ஈட்டு வகையிலே அறிவித்துக் கொள்வது. ஒரு மனித தன்னை பருத்தி முக்கியமானது ஆன்ம முன்னேற்றம், ஆன்ம சிந்தனை அதான் இருக்க வேணும். இதுவே நான் நித்திரம் முடிக்கின்றேன், நான் முன்னே என்பது அல்ல. அது உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய வேலை மற்ற நியமங்களுக்கு தக்கவாறு நீங்கள் இதை செய்து கொள்ள வேண்டும். சிவத்தியானம், சிவநாமம், சிவாலய வழிபாடு முக்கியம்.
நன்றி டாக்டர்.
நன்றி நன்றி. வணக்கம். இன்னொரு நேர் வந்திருக்கிறார்.
வணக்கம். நான் சிவகுமார் ஆலயக்கிறேன்.
சொல்லுங்க சிவகுமார்.
ஸ்ரீநேசன் ஐயா அவர்களுக்கும் ஆன்மீக டாக்டர் லம்பதன் அவருக்கும் எனது வணக்கம்.
வணக்கம். வணக்கம். சொல்லுங்க.
இந்த கேள்வி என்னன்னு சொன்னா, நாங்க சிவராத்திரிய காலங்காலமா நாங்க பிடிச்சொண்டு வந்தோம், சிவபெருமான முழு முதல் கடவுளா கும்பிட்டோம். சிவபெருமான் வந்து சிவபெருமான் எந்த உருவத்துல எங்களுக்கு காட்சி அளிப்பது? ஏனென்றா சிவபெருமான் வருக நீலகண்டன வருக நீல கலரோட, கழுத்துல பாம்போட வருவர், தலையில கங்கையோட வருவர். அப்ப எங்களுக்கு வந்து ஒரு பயம் மாதிரி இருக்கும், இவர்தான் சிவபெருமானோன்னு சொல்லி. ஏன்னா அந்த புட்டுக்கும் மண் சுமந்த அந்த கதையில கூட அவர் மாறு இடத்துல அவர் வந்தவர். ஏனென்னா அந்த எங்களோட ஆன்மா வந்து அதை ஒத்துக்கொள்றதுக்கு பயப்படுது. அப்ப எங்களோட ஆன்மாக்கு ஏற்ற மாதிரி அவர் எந்த உருவத்தில காட்சி அளிப்பார். நன்றி, வணக்கம்.
இது இறைவனுடைய தோற்றம் எப்படி நிகழ்ச்சி
என்ன மாதிரி காட்சி அளிப்பார்?
முதலாவது நாங்கள் என்ன வடிவாக அவரை வழிபடுகிறோமோ அந்த வடிவத்திலே வருவார். இறைவனுக்கு உருவம் இல்லை என்று வழிபடுவதற்கு அவர் உருவமில்லாகத்தான் இருப்பார். உருவம் கொடுத்தால் உருவமாகத்தான் வருவார். திருவள்ளுவர் புராணத்திலே நாரைக்கு முத்தி கொடுத்த வரலாறு காணப்படுகின்றது. நாரைக்கு ஒரு ஈகிரட்டுக்கு அந்த நாரை மரத்தில் இருந்தபோது முனிவர்கள் இந்த மதுரையில் இருக்கின்ற சோமசுந்தர கடவுளுடைய பெருமையை பற்றி கூறுவதை கேட்டு அந்த அதனால ஈர்க்கப்பட்டார்கள். முன்பிறப்பு புண்ணிய பலன் ஈர்க்கப்பட்டு இந்த மதுரைக்கு வந்து அங்கே இருக்கிற பொத்தாமர குளத்திலே நீராடி வழிபட்டு வர இறைவன் நாரைக்கு காட்சி கொடுக்கிறார். நாரை எல்லாம் கோவிலுக்குள்ள கற்பகத்துக்கு போயிடலாம், அதுக்கு அங்கே என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது. இறைவன் காட்சி கொடுத்தபோது திருவாத்திரத்தில் வருகின்றது. நாரை என்ன வடிவத்திலே இறைவனை வணங்கி நின்றதோ அந்த வடிவத்திலே இறைவன் காட்சி கொடுத்தான். அது ஒன்று. பன்றி குட்டிகளுக்கு இறைவன் தாய் கொடுத்ததெல்லாம் ஒண்ணு. அங்கே இறைவன் தாய் பன்றியாக வந்தான். பன்றி திக்யாவர் வேறு. அப்ப அந்த வழிபாடு ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரியாக இது நடைமுறை விளக்கம்.